தென்றல் மே 2010. சான் ரமோனிலிருந்து சுதா சந்தானம் அவர்கள் எழுதியுள்ள சிறுகதை மருமகள் மகன் நான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். சமையலில் இயந்திரத்தனமாக இயங்கிக் கொண்டிருந்த வசுமதியின் மனம் காலையில் மகன் தீபக் சொன்னதையே நினைத்து கொண்டு இருந்தது. நவீனமாக கட்டப்பட்ட சமையலறையில் ஒரு அலமாரி கதவை திறந்த பொழுது மூலையில் இருந்த பழைய வெண்கலப்பானை கண்ணில் பட்டது. ஒருவேளை தானும் இதுபோலத்தான் ஒதுக்கப்பட்டு விட்டோமோ என்று நினைத்தாள். எலக்ட்ரிக் அவனும் குக்கரும் வந்த பிறகு இந்த வெண்கலப்பானையை யார் ஆளப்போகிறார்கள்? அதுபோலத்தான் மகனுக்கு கல்யாணமாகி மருமகள் வந்த பிறகும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெண்கலப்பானை போல முக்கியமான முடிவு எடுக்கும் இடத்தில் தான் இல்லாமல் முடிவு எடுத்த பின் தெரியப்படுத்திய வேண்டிய இடத்தில் இருந்தால் போதும் என்று நடத்திய விதம் மனதை வலிக்க செய்தது. விழி ஓரம் நீர் கசிந்தது. நடந்தது இதுதான். தீபக் காலையில் இட்லி சாப்பிட்டு கொண்டே சர்வசாதாரணமாக, அம்மா, இன்று இரவு நானும் மாலினியும் கைனக் டாக்டரிடம் போகிறோம், அதனால் எங்களுக்காக எதுவும் செய்யாதே, வெளியில் சாப்பிட்டு கொள்கிறோம் என்றான். மனம் அதிர்ந்தது. எதற்கு டாக்டர்? கேட்காமல் இருக்க முடியாமல் வினவினாள். ஒன்றும் பெரியதாக இல்லை, கல்யாணமாகி 2 வருடம் ஆகிறதே. அதான், சரி நான் வர்றேன், மாலினி நீ ரெடியா என்றான். அங்கே காபி சாப்பிட்டு கொண்டிருந்த மாலினி தனக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் நடந்து கொண்டது வேறு, மனதை உறுத்திற்று. இருவரும் சொல்லி கொண்டு கிளம்பினார்கள். ஒரு சமையல்காரியிடம் காட்டப்படும் மரியாதை போல் பட்டது வசுவிற்கு. மனம் அறுத்து கொண்டது. பின் நான் வேறு யார்? சமையல்காரிதான். எல்லாவற்றையும் மூடி வைத்துவிட்டு புடவை தலைப்பால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டாள். வந்து ஹாலில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த கணவரின் எதிரில் இருந்த இருக்கையில் உட்கார்ந்தாள். அவள் வந்த அரவம் கேட்ட நாராயணன் நிமிர்ந்து அவளை பார்த்தார். அலைமோதும் தன் உணர்வுகளை வெளியே காட்டிக் கொள்ளாமல் வசு, நீங்கள் டிஃபன் சாப்பிடுகிறீர்களா அல்லது சற்று போகட்டுமா என்று கேட்டாள். மறுபடி அவளை நிமிர்ந்து பார்த்த நாராயணன், சற்று நேரம் போகலான்னு நினைக்கிறேன். சரி, நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கே, ஏதாவது கவலைப்படுறியா என்ன என்று கேட்டார். ஆச்சரியப்பட்டாள் வசு. இவருக்கு எப்படி தெரிந்தது? தான் எவ்வளவோ மறைத்து கொண்டாலும் கண்டுபிடித்து விட்டாரே. அவர் என்னவோ மிகவும் நல்லவர்தான், மனைவியை தன் தோழியாக பார்க்கும் உயர்ந்த பண்பாளர்தான். ஆனால் தான் ஒதுக்கப்பட்டதை பூரணமாக உணர்ந்த வசுவால் அதை அவரிடம் கூற முடியாமல் தவித்துத்தான் போனாள். ஒன்றுமில்லை என்ற பொழுது அவள் குரலில் இருந்த வறட்சி அவளுக்கே தெரிந்தது. பேப்பரை மூடி வைத்துவிட்டு, அவர் ஏதாவது உடம்பு சரியில்லையா என்றார். வசு, உடம்புக்கு ஒன்றுமில்லை, மனம்தான் சற்று சரியாக இல்லை. உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று தன் ஆச்சரியத்தை அப்பட்டமாக காட்டிக் கொண்டாள். மெலிதாக முருவளித்துக் கொண்டே, நாராயணன், 30 வருடம் உன்னோடு இருந்திருக்கேன், உன்னுடைய முகம் வாடியிருப்பதை என்னால் உணர முடியாதா என்றார். தன் உணர்ச்சிகளை மறைத்து கொள்ள வேண்டும் என்று முன்பு முயன்ற வசு இந்த வார்த்தைகளை கேட்டதும் கரையை உடைத்து கொண்டு வரும் வெள்ளம் போல் உணர்ச்சிகள் தாக்க தன் வயதையும் அனுபவத்தையும் மறந்து விடித்தாள். என்று தீபக் சொன்னபோது நீங்களும் இருந்தீர்களே, டாக்டரிடம் போகலாமா வேண்டாம் என்ற முடிவு அவர்களே எடுத்தாச்சு. எந்த டாக்டர் என்ன விஷயம் ஒன்றும் சொல்லவில்லையே, வெறும் இன்ஃபர்மேஷன் தான். என்னால் இந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறிக்கொண்டு இருக்கும் போதே கண்களில் நீர் முட்டியது. நாராயணனுக்கு எல்லாம் புரிந்தது. வசு மகன் பேரிலும் மருமகள் பேரிலும் குற்றம் கண்டுபிடிக்கும் சாதாரண வகை பெண்ணல்ல. ஒரு தனியார் நிறுவனத்தில் பொறுப்புள்ள பதவியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவள். பல சமயங்களில் அவளது கம்பீரமான போக்கு கண்டு அவர் பெருமையும் ஆச்சரியமும் பட்டு இருக்கிறார். அவள் இந்த அளவு உடைகிறாள் என்றால் அது மகன் மேல் அவளுக்கு இருந்த பாசமும், என்ன ஆயிற்றோ, எதற்காக டாக்டரிடம் போகிறார்களோ என்ற கவலையும்தான் காரணம் என்று உணர்ந்தார். குரலில் மென்மையை வரவழைத்து கொண்டு, வசு, இது சாதாரண செக்கப்பாக இருக்கும். என்னதான் அவன் நமக்கு மகன் என்றாலும் இதெல்லாம் டெலிகேட் விஷயம் இல்லையா வசு? அதுதான் முதலிலேயே சொல்லி பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்லி இருக்க மாட்டான் என்றார். உடனே வசு, மாலினியும் ஒன்றும் சொல்லலையே, அதை கவனித்தீர்களா என்றாள். நாராயணன், நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். அவளுக்கு ஒருவேளை இதில் இஷ்டம் இல்லாமலும் இருக்கலாம் இல்லையா என்றார். இந்த புது கோணம் வசுவை சிந்திக்க வைத்தது. நாராயணன் அவள் நிலையை சரியாக உணர்ந்து கொண்டு, வசு, 30 வருஷம் நீயும் இந்த குடும்பத்தை தாங்கிட்டேன். இன்னும் எவ்வளவுதான் பாரம் சுமக்க முடியும், உன்னாலன்னு கூட இருக்கலாம் என்றாள். வசு உடனே, நீங்கள் சொல்வதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லையே. அப்படி என்னை பெரிய இடத்தில் வைத்திருந்தால் முதலில் கன்சல்ட் செய்திருப்பானே என்றாள். அவர், வசு, ஒன்று உனக்கு புரியணும். உனக்கு மகன் மேலே இருக்க பாசத்தால் கவலைப்படுகிறாய். இது அவன் வாழ்க்கை வசு. அவன் அதை நடத்த ஆசைப்படுவான். நடத்தட்டும்னு நாம் ஒதுங்கணும். ஏதாவது உதவி கேட்டால் மட்டுமே நாம் அந்த வட்டத்துக்குள் நுழையணும். இந்த குடும்பத்தை இத்தனை வருடம் நிர்வகித்து சரியாக நடத்தி நீ மனநிலை அடைந்தால் போல் அவர்களும் அனுபவப்படட்டுமே வசு. எத்தனையோ வீட்டில் கல்யாணம்னு ஆன கையோடு மகன் தனி கொடுத்தனும் போய்விடுகிறான். அவர்கள் வீட்டு பெரியவர்களை கேட்டுப்பார். உன்னை உன் மகன் எங்கே வைத்திருக்கிறான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். வாழ்க்கையில் எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில் தான் இருக்கிறது வசு என்றார். நீண்ட பிரசங்கமே செய்த தன் கணவனை ஆச்சரியத்துடன் ஏறிட்ட வசு, உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய அணுகுமுறை சரியாகத்தான் இருக்கும்னு தோன்றுகிறது. ஆமாம், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோன்றுகிறது என்றாள். மனைவியின் அருகே வந்து ஆதூரத்துடன் அவள் தலையை தடவிய அவர், பகவத்கீதை உபன்யாசம் கேட்டால் மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில் எப்படி பின்பற்றுவது என்னும் சிந்திக்க வேண்டும் என்றார். குறும்பாக அதை உணர்ந்து கொண்ட வசு 50 வயதிலும் அழகாக வெட்கப்பட்டான்.